Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं, बाबा खड़े हैं पास बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे।
मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही को देखूं, बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगूं, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे।
लक्ष्मी का आह्वान करते थे तो उनके लीला के स्वर्ग में आते थे, जो हम लोग बैठ करके कलित मिल कर लगाते थे, कलित का नाच भी देखी थी क्या याद है? तब ये साक्षात्कार समझ रहे जाते होगा तो रहते ही नहीं है भले। जैसे ये दिलवाला मंदिर है तो अभी प्रैक्टिकल में है, ये जो पाठ बजाय रहे
பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். இனிய குழந்தைகளே, விகாரங்களான ராவணனை யோக சக்தி மூலம் வெற்றி கொண்டு உண்மையான தசேராவை கொண்டாடுங்கள். இனிய குழந்தைகளே, விகாரங்களான ராவணனை யோக சக்தி மூலம் வெற்றி கொண்டு உண்மையான தசேராவை கொண்டாடுங்கள். ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இடையிலான தொடர்பு என்ன? தசேரா எதனை குறிக்கின்றது? ராவணன் அழிக்கப்பட்டு சீதைகள் விடுதலை அடைவதே தசேரா என்பதன் அர்த்தமாகும். ராவணன் அழிக்கப்பட்டு சீதைகள் விடுதலை அடைவதே தசேரா என்பதன் அர்த்தமாகும். எவ்வாறாயினும் தசேராவை கொண்டாடுவதன் மூலம் நீங்கள் ராவணனிடம் இருந்து விடுதலை அடைவதில்லை. மகாபாரதம் இடம்பெறும் போதே சீதைகள் அனைவரும் விடுதலை அடைகின்றனர். மகாபாரத யுத்தத்தின் மூலம் ராவண ராஜ்யம் முடிவடைவதால் ராமாயணம் மகாபாரதம் கீதை ஆகியவற்றுக்கிடையில் மிக ஆழமான தொடர்பு உள்ளது. பாடல். விட்டில் பூச்சிகளின் சந்தோஷ ஒன்று கூடலில் சுவாலை ஏற்றப்பட்டுள்ளது. விட்டில் பூச்சிகளின் சந்தோஷ ஒன்று கூடலில் சுவாலை ஏற்றப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. நீங்கள் பிராமண சமுதாயத்தவர்கள் என தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். நீங்கள் பிராமண சமுதாயத்தவர்கள் என தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தற்போது உங்களை தேவ சமுதாயத்தவர்கள் என அழைக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது பிராமண சமுதாயத்தவர்கள், பின்னர் நீங்கள் தேவ சமுதாயத்தவர்களாகுவீர்கள். தசேரா தினமாகிய இன்று அவர்களின் இராமாயணம் முடிவடையப் போகின்றது. எவராயினும் அது உண்மையில் முடிவடைவதில்லை. ராவணன் மரணித்தால் அப்பொழுது இராமாயண கதை முடிவுக்கு வர வேண்டும். ஆனால் அது உண்மையில் முடிவடைவதில்லை. மகாபாரதத்தின் மூலமே முக்தி பெறப்படுகின்றது. இவ்விடயங்களிலும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இராமாயணம் என்றால் என்ன, மகாபாரதம் என்றால் என்ன, உலகிற்கு இவ்விடயங்கள் பற்றி தெரியாது. இராமாயணம் மகாபாரதம் ஒன்றோடொன்று தொடர்பு உள்ளவை. மகாபாரத யுத்தத்தின் மூலம் இராவண ராஜ்யம் முடிவிற்கு வருகின்றது. பின்னர் தசேரா போன்றவற்றை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. கீதையும் மகாபாரதமும் இராவண ராஜ்யத்தை அளிக்கின்றன. இப்பொழுது காலம் உள்ளது. ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன. அவர்களுடையது வன்முறை, உங்களுடையதோ அகிம்சை. உங்களுடையது கீதையாகும். நீங்கள் கீதை ஞானத்தை செவிமடுக்கின்றீர்கள். அதன் மூலம் என்ன நிகழும்? இராவண ராஜ்யம் முடிவடையும். அவர்கள் இராவணனை கொன்றாலும் அதன் மூலம் ராம ராஜ்யம் வருவதில்லை. இராமாயணமும் மகாபாரதமும் உள்ளன. மகாபாரதம் இராவணனை அழிப்பதற்கே ஆகும். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் ஆழமான விடயங்களாகும். மகாபாரதம் இராவணனை அழிப்பதற்கே ஆகும். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் ஆழமான விடயங்களாகும். இதற்கு மிகவும் பரந்த எல்லையற்ற புத்தி தேவைப்படுகின்றது. மகாபாரத யுத்தத்தின் மூலமாகவே இராவண ராஜ்யம் அளிக்கப்படுகின்றது என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இராவணனை கொல்வதால் இராவண ராஜ்யம் அளிக்கப்படுவதில்லை என்றில்லை. அதற்கே சங்கம யுகம் தேவைப்படுகின்றது. இப்பொழுது சங்கம யுகமாகும். நீங்கள் இப்பொழுது இராவணனை வெற்றி கொள்வதற்கான ஆயத்தங்கள் செய்கின்றீர்கள். இதற்கு தேவைப்படுவது பௌதிக ஆயுதங்கள் அன்றி ஞான ஆயுதங்களேயாகும். அவர்கள் ராமருக்கும் இராவணனுக்கும் இடையில் ஒரு யுத்தத்தை சித்தரிக்கின்றார்கள். அச்சமய நூல்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. நீங்கள் இப்பொழுது யோக சக்தியால் இராவண ராஜ்யத்தை வெற்றி கொள்கின்றீர்கள். இது மறைமுகமான விடயமாகும். நீங்கள் ஐந்து விகாரங்களான இராவணனை வெற்றி கொள்கின்றீர்கள். எவ்வாறு? கீதையால் ஆகும். பாபா உங்களுக்கு கீதையை கூறுகின்றார். இது பாகவதம் அல்ல. பாகவதத்தில் கிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகள் காட்டப்பட்டுள்ளன. எனினும் கிருஷ்ணரின் தெய்வீக செயற்பாடுகள் என எதுவுமே இல்லை. மகாபாரத யுத்தம் அல்லது விநாசம் இடம்பெறும் போது அதன் மூலமாக இராவண ராஜ்யம் அளிக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதுவும் ஏனி படத்திலே காட்டப்பட்டுள்ளது. இராவண ராஜ்யம் ஆரம்பித்த காலத்தில் இருந்தே பக்தி மார்க்கம் ஆரம்பமாகியது. நீங்கள் மாத்திரமே இதை அறிவீர்கள். கீதை மகாபாரத யுத்தத்துடன் தொடர்பு பட்டுள்ளது. நீங்கள் கீதையை செவிமடுத்து ராஜ்யத்தை அடைகின்றீர்கள். உலகை சுத்தப்படுத்துவதற்காகவே யுத்தம் இடம்பெறுகின்றது. பாகவதத்தில் காட்டப்பட்டுள்ள தெய்வீக செயற்பாடுகள் யாவும் பயனற்றவை. சிவபுராணத்தில் எதுவுமே இல்லை. உண்மையில் கீதையே சிவபுராணம் என அழைக்கப்பட வேண்டும். சிவபாபா இங்கிருந்த ஞானத்தை கொடுக்கின்றார். கீதையே அதிமேலானதாகும். கீதையே அனைத்து சமய நூல்களிலும் மிகவும் சிறியதாகும். ஏனைய சமய நூல்கள் அனைத்தும் ஓரளவு பெரியவை. அவர்கள் மக்களின் வாழ்க்கை வரலாற்றுகள் பற்றி மேலும் பெரிதாக பல்வேறு பாகங்களை உடைய நூல்களை உருவாக்கியுள்ளார்கள். நேரு இறந்த போது அவரின் வாழ்க்கை வரலாறு பற்றி பல பாகங்களை கொண்ட நூல்களை உருவாக்குகின்றார்கள். சிவபாபாவின் வாழ்க்கை வரலாற்றை கூறுகின்ற கீதையே மிகப்பெரியதாக இருக்க வேண்டும். எவ்வாறாயினும் கீதையே மிகவும் சிறியதாக உள்ளது. ஏனெனில் தந்தை ஒரு விடயத்தை மாத்திரமே கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். அத்துடன் சக்கரத்தையும் புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். இதனாலேயே கீதை மிகவும் சிறியதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஞானம் இதயத்தினால் கற்க வேண்டிய ஒன்றாகும். மக்கள் சின்னஞ்சிறிய கீதையை வைக்கக்கூடிய பேழைகளை உருவாக்குவதை நீங்கள் அறிவீர்கள். அது நுண்ணிய எழுத்துக்களை கொண்டது. பாபாவும் இப்பொழுது உங்கள் கழுத்தில் திருமூர்த்தியினதும் ராஜ்யத்தினதும் பேழைகளை அணிவிக்கின்றார். பாபா கூறுகின்றார், அல்பா பீட்டா என்ற இரு வார்த்தைகளையே கீதையில் உள்ளன. இதுவே மன்மனா பவ என்ற ராஜ்ய மந்திரத்தை கொண்ட பேழையாகும். என்னை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். யோக சக்தியால் வெற்றி அடைவதே உங்கள் கடமை. அதற்கு சுத்தமும் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. உங்கள் யோக சக்தி மூலம் ராவண ராஜ்யம் அழிக்கப்பட்டுள்ளது என தந்தை விளங்கப்படுத்துகிறார். எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமாகியது என எவரும் அறிய மாட்டார்கள். இந்த ஞானம் மிகவும் இலகுவானது. இது ஒரு வினாடிக்கான விடயமாகும். 84 பிறவிகளின் ஏணி படத்தில் நீங்கள் பல பிறவிகளை எடுத்திருப்பது காட்டப்பட்டுள்ளது. இது மிக இலகுவானது. தந்தை ஞானக்கடல் ஆவார். அவர் தொடர்ந்தும் இந்த ஞானத்தை பேசுகின்றார். முரளிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட தாள்கள் அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் அதில் ஏராளம் இருக்கும். தந்தை உங்களுக்கு விபரமாக விளங்கப்படுத்துகின்றார். ரத்தின சுருக்கமாக அவர் கூறுகின்றார், அல்பாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் வேறு எதற்காக உங்கள் நேரத்தை செலவிடுகின்றீர்கள்? உங்கள் தலை மீது பெரும் பாவ சுமையுள்ளது. நினைவினால் மாத்திரமே அது அகற்றப்பட முடியும். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் மீண்டும் மீண்டும் மறக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் பாபாவை நினைவு செய்தால் உங்களுக்கு ஒருபோதும் எவ்வித தடைகளும் வராது. நீங்கள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகும் போதே தடைகளை அனுபவம் செய்கின்றீர்கள். இறுதியில் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவீர்கள். பின்னர் அரை கல்பத்துக்கு எவ்வித தடைகளும் இருக்க மாட்டாது. இவை மிகவும் ஆழமான விடயங்கள். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. பாபா ஆரம்பத்திலிருந்தே அதிகமானவற்றை உங்களுக்கு கூறி வருகின்றார். இருப்பினும் அவர் கூறுகின்றார், அல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்யுங்கள். அவ்வளவே. ஒரு விருட்சம் பறந்து விரிவடையும். அதன் விதையோ சின்னஞ்சிறியதாகவே உள்ளது. அதிலிருந்தே அந்தளவு பெரிய விருட்சம் வளர்கின்றது. இன்று தசேரா ஆகும். ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இடையிலான உறவை பாபா இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். ராமாயணம் பக்தி மார்க்கத்திற்கு உரியது. அது அரை கல்பத்திற்கு தொடர்ந்துள்ளது. இப்பொழுது ராவண ராஜ்யம் நிலவுவதே அதன் அர்த்தமாகும். பின்னர் மகாபாரதம் இடம்பெறும் போது ராவண ராஜ்யம் முடிவடைந்து ராமராஜ்யம் ஆரம்பமாகின்றது. ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன? ராம ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், ராவண ராஜ்யம் அளிக்கப்பட வேண்டும். கீதையை செவிமடுப்பதால் நீங்கள் உலகின் அதிபதிகளாகுவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாகுகின்றீர்கள். கீதையும் மகாபாரதமும் ராவண ராஜ்யம் அளிக்கப்பட வேண்டிய இந்நேரத்திற்குரியவையே. அவர்கள் சித்தரித்துள்ள யுத்தம் தவறானது. 5 விகாரங்களையும் வெல்வதற்கே யுத்தம் இடம்பெறுகின்றது. கீதையில் உள்ள மன்மனா பவ, மத்யாஜி பவ என்ற 2 வார்த்தைகளை தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். இவ்வொரு வார்த்தைகளும் கீதையின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் காணப்படுகின்றன. கீதையின் அத்தியாயம் இப்பொழுது உண்மையிலேயே இடம்பெறுவதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எவ்வாறாயினும் நீங்கள் எவரிடமாவது இதை கூறினால் கிருஷ்ணர் எங்கே என அவர் கேட்பார். பாபா எங்களுக்கு கொடுக்கின்ற விளக்கத்திற்கும் பக்தி மார்க்கத்து சமய நூல்கள் கூறுவதற்கும் இடையில் அதிக வித்தியாசம் உள்ளது. ராமாயணம் என்றால் என்ன, மகாபாரதம் என்றால் என்ன என்பதை எவருமே அறிய மாட்டார்கள். மகாபாரத யுத்தத்தின் பின்னரே சொர்க்க வாயில்கள் திறக்கின்றன. எனினும் மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. எனவே தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இதனை தந்தை முழு உலகிற்கும் கூறுகின்றார். ஒரே ஒரு கீதை பொய்யாக்கப்பட்டு விட்டது. கீதை அனைத்து மொழிகளிலும் உபதேசிக்கப்படுகின்றது. உங்கள் ராஜ்யத்தில் ஒரு மொழி மாத்திரமே இருக்கும். அங்கு சமய நூல்களோ அல்லது புத்தகங்களோ இருக்காது. பக்தி மார்க்கத்தில் செய்கின்ற எதுவுமே அங்கு இருக்காது. ராமாயணம், மகாபாரதம், கீதை ஆகியவற்றுடன் பாரதத்திற்கு தொடர்புள்ளது. கடவுள் தனது குழந்தைகளுக்கு கீதையை பேசுகின்றார். அதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். மகாபாரத யுத்தம் நிச்சயமாக இடம்பெற்றாக வேண்டும். அதனால் தூய்மையற்ற உலகம் அளிக்கப்பட முடியும். நீங்கள் கீதை மூலம் தூய்மையாகுகின்றீர்கள். தூய்மையாக்குபவரான கடவுள் இறுதியில் மாத்திரமே வருகின்றார். அவர் கூறுகின்றார், காமமே கொடிய எதிரி, நீங்கள் அதை வெற்றி கொள்ள வேண்டும். காம விகாரத்தால் ஒருபோதும் தோற்கடிக்கப்படாதீர்கள். அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. பிரபல்யமான மக்கள், அமைச்சர்கள் போன்றோர் காமத்தின் காரணமாகவே அவதூறு செய்யப்படுகின்றனர். காமத்தினால் பலரும் சீரழிந்து போகின்றார்கள். இதனாலேயே தந்தை விளங்கப்படுத்துகிறார், பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்ற பல இளைஞர்கள் பாபாவிடம் வருகின்றனர். அவர்கள் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டார்கள். அவ்வாறு வாழ்கின்ற பெண்களும் உள்ளனர். கன்னியாஸ்திரிகள் ஒருபோதும் விகாரத்தில் ஈடுபடுவதில்லை. எனினும் அவ்வாறு வாழ்வதால் அவர்களுக்கு எந்த பேரும் கிடைப்பதில்லை. தூய்மையாகி பிறவி பிறவியாக சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆகுவதே இங்குள்ள விடயமாகும். ஒவ்வொருவரின் தலை மீது பல பிறவிகளின் பாவ சுமையுள்ளது. அப்பாவங்கள் அளிக்கப்படும் போது மாத்திரமே உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இங்கே மக்கள் தொடர்ந்தும் பாவங்கள் செய்கின்றனர். ஒருவேளை ஒரு சன்னியாசி ஒரு பிறவிக்கு தூய்மையாக இருக்கக்கூடும். எனினும் அவர் விகாரத்தின் மூலமே பிறப்பெடுக்க வேண்டும். ராவண ராஜ்யத்தில் எவருமே விகாரம் இன்றி பிறக்க முடியாது. சிலர் கேட்கின்றனர், அங்கு எவ்வாறு பிறப்பு இடம்பெறும், யோக சக்தி என்றால் என்ன? இக்கேள்விகளை கேட்பதற்கான அவசியமே இல்லை. அவ்வுலகம் முற்றிலும் விகாரமற்றது. அங்கு ராவண ராஜ்யம் இல்லை. எனவே அந்த கேள்வி எழுவதில்லை. நீங்கள் அனைத்தினதும் காட்சிகளை காண்பீர்கள். அங்கு ஒருவருக்கு வயதாகும் போது அவர் எவ்வாறு மீண்டும் ஒரு குழந்தையாகுவார் எவ்வாறு தனது தாயின் கர்ப்பத்தினுள் பிரவேசிப்பார் என்ற காட்சியை பெறுவார். நான் எந்த வீட்டிற்கு செல்வார் என்பதை அவர் அறிய மாட்டார். தான் மீண்டும் ஒரு குழந்தையாக வேண்டும் என்பதை மாத்திரமே அவர் அறிவார். ஆண் மயில் பெண் மயிலின் உதாரணமும் உள்ளது. ஆண் மயிலின் கண்ணீர் மூலமே பெண் மயில் கர்ப்பம் தரிக்கின்றது. பப்பாசி மரம் காய்ப்பதற்கும் ஆண் பெண் பப்பாசி மரங்கள் அருகருகே நடப்படுகின்றன. இது ஓர் அற்புதமாகும். உணர்வற்றவைகளே இவ்வாறாயின் சத்திய யுகத்தில் உணர்வுள்ளவர்களுக்கு எதுதான் சாத்தியமில்லை? நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது இவ்விவரமான விடயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்வீர்கள். தந்தையை நினைவு செய்வதால் நீங்கள் தமோபிரதானில் இருந்து சத்தோபிரதானாகி உங்கள் ஆஸ்தியையும் கோர முடியும் என்பதே பிரதான விடயமாகும். அவ்விடத்தின் சம்பிரதாயங்களை பின்னர் உங்களால் காண முடியும். நீங்கள் யோக சக்தி மூலம் உலக அதிபதிகள் ஆகுகின்றீர்கள். எனவே அதன் மூலம் குழந்தைகள் ஏன் பிறக்க முடியாது? பலரும் இத்தகைய கேள்விகளை கேட்கின்றனர். அவர்கள் சரியான பதில்களை பெறாத போது வீழ்ந்து விடுகின்றனர். அவர்களுக்கு அற்ப விடயங்களில் சந்தேகம் எழுகின்றது. சமய நூல்களில் அத்தகைய விடயங்கள் இல்லை. சமய நூல்கள் பக்தி மார்க்கத்திற்குரியவை. பரமாத்மா பரம தந்தை வந்து பிராமண சூரிய வம்ச சந்திர வம்ச தர்மங்களை ஸ்தாபிக்கின்றார். பிராமணர்கள் சங்கம யுகத்திற்குரியவர்கள். பாபா சங்கம யுகத்திலேயே வர வேண்டும். ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள் என மக்கள் கூவி அழைக்கின்றார்கள். ஓ விடுதலை அளிப்பவர்களே, ஓ விடுதலை அளிப்பவரே வாருங்கள், எங்களை எங்களின் துன்பத்தில் இருந்து விடுவியுங்கள், எங்களை எங்களின் துன்பத்திலிருந்து விடுவியுங்கள் என வெளிநாட்டவர்கள் கூறுகின்றார்கள். தங்களை துன்பப்பட வைப்பவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. ராவண ராஜ்யம் முடிவுக்கு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாபா உங்களுக்கு ராஜ யோகம் கற்பிக்கின்றார். உங்கள் கல்வி முடிவடையும் போது விநாசம் ஏற்படுகின்றது. அதுவே மகாபாரதம் என அழைக்கப்படுகின்றது. மகாபாரதத்தின் மூலமே ராவண ராஜ்யம் அளிக்கப்படுகின்றது. தசேராவில் அவர்கள் ராவணனின் கொடும்பாவியை மாத்திரமே எரிக்கின்றார்கள். அது எல்லைக்குட்பட்ட விடயம். ஆனால் இதுவோ எல்லையற்ற விடயமாகும். முழு உலகமும் அளிக்கப்பட வேண்டும். முழு உலகமும் அளிக்கப்பட வேண்டும். சிறிய புதல்விகள் அத்தகைய மகத்தான ஞானத்தை பெறுகின்றார்கள். லௌகீக ஞானம் மெழுகு அல்லது மண்ணெண்ணெய் போன்றது. இந்த ஞானமோ உண்மையான நெய்யை போன்றது, சுத்திகரிக்கப்பட்ட நெய் போன்றது. இதில் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வேறுபாடு உள்ளது. ராவண ராஜ்யத்தில் நீங்கள் எண்ணெயையே உண்ண வேண்டியுள்ளது. முன்னர் நெய் மிகவும் மலிவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அதன் விலை மிகவும் உயர்ந்து விட்டது. எனவே நீங்கள் எண்ணெயை உண்ண வேண்டியுள்ளது. முன்னர் எரிவாயு மின்சாரம் போன்றவை இருக்கவில்லை. கடந்த சில வருடங்களில் பல விடயங்கள் மாறிவிட்டன. இவை அனைத்தும் இப்பொழுது அழியப் போகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்களை லட்சுமி நாராயணனை போன்று ஆக்குவதற்காகவே சிவபாபா எங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த பாபாவிற்கு அந்த போதை அதிக அளவில் உள்ளது. மாயை குழந்தைகளாகிய உங்களை மறக்க செய்கின்றார். நீங்கள் பாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள் என்று கூறுகின்றீர்கள். அப்படியாயின் நீங்கள் ஏன் அந்த போதையை உணர்வதில்லை? ஏனெனில் நீங்கள் உங்களது இனிய வீட்டையும் இனிய ராஜ்யத்தையும் மறந்து விடுகின்றீர்கள். தங்கள் எலும்புகளால் சேவை செய்பவர்கள் மகத்தான இளவரசர்கள் ஆகுவார்கள் என்பதை பாபா அறிவார். நீங்கள் ஏன் அந்த போதையை உணர்வதில்லை, ஏனெனில் நீங்கள் நினைவில் இருப்பதில்லை, நீங்கள் சேவையில் முழுமையாக உங்களை ஈடுபடுத்துவதில்லை. சில வேளைகளில் உங்களுக்கு சேவையில் மகத்தான ஆர்வம் உள்ளது, ஆனால் ஏனைய சமயங்களில் நீங்கள் பின்தங்கி விடுகின்றீர்கள். இவ்வாறு நிகழ்கின்றதா என நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே கேட்டு பாருங்கள். சில வேளைகளில் நீங்கள் தவறுகள் செய்கின்றீர்கள், இதனாலேயே பாபா உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியுள்ளது. நீங்கள் அனைவருடனும் மிக இனிமையாக பேசி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். எவரும் கடுமையாக பதில் அளிக்கக்கூடாது. பாபா அன்பு கடல். பசு வதையை தடுப்பதற்காக மக்கள் பெரும் பிரயத்தனம் செய்கின்றார்கள். பாபா கூறுகின்றார், காம வாளை பயன்படுத்துவதே மிகப்பெரிய வதை. முதலில் அதை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அவர்கள் எவ்வளவு தான் பிரயத்தனம் செய்தாலும் மற்றைய வதை முடிவடைய போவதில்லை. காம வாளும் பயன்படுத்தப்படக்கூடாது. மக்கள் கூறுவதற்கும் தந்தை கூறுவதற்கும் இடையில் அதிக வேறுபாடு உள்ளது. காமத்தை வெற்றி கொள்பவர்கள் தூய உலகின் அதிபதிகள் ஆகுவார்கள். இனிமேலும் இனிமையான அன்பிற்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, தந்தைக்கு சமனாக அன்பு கடலாகுங்கள். ஒருபோதும் கடுமையாக இருக்காதீர்கள். மிக இனிமையாக பேசி அனைவரையும் சந்தோஷப்படுத்துங்கள். இரண்டாவது, உங்களின் எலும்புகளால் சேவை செய்யுங்கள். நீங்கள் உங்களின் பழைய சரீரத்தை நீக்கி இளவரசராகவும் இளவரசியாகவும் ஆகுவீர்கள் என்ற போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்கள் கர்மாதீத ஸ்திதியில் ஸ்தீரமாக இருப்பதால் எங்கும் சேவை அனைத்தையும் செய்து ஒரு வெற்றி சுரூபம் ஆகுவீர்களாக. நீங்கள் உங்கள் கர்மாதீத ஸ்திதியில் ஸ்தீரமாக இருப்பதால் எங்கும் சேவை அனைத்தையும் செய்து ஒரு வெற்றி சுரூபமாகுவீர்களாக. நீங்கள் முன்னேறும் பொழுது எங்கும் சேவையின் விரிவாக்கத்தை மேற்கொள்வதற்கு பல்வேறு வசதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்நேரத்தில் கடித தொடர்புகள், டெலிகிராம்கள், தொலைபேசிகள் வேலை செய்ய மாட்டார். அந்நேரத்தில் உங்களுக்கு ஒரு கம்பியற்ற தொகுதி தேவை. அதற்கு ஒரு கணம் கர்மயோகியாக இருப்பதையும் மறுக்கணம் கர்மாதீத ஸ்திதியில் ஸ்தீரமாக இருப்பதையும் பயிற்சி செய்யுங்கள். அப்பொழுது எங்கும் அவர்களது எண்ணம் பலன் தருவதுடன் அனைவராலும் சேவையில் ஒத்துழைப்பாகவும் இருக்க முடியும். ஸ்லோகம். கடவுளின் அன்பு எனும் பராமரிப்பு ரூபமே உங்கள் இலவி யோகி வாழ்வாகும். கடவுளின் அன்பு எனும் பராமரிப்பு ரூபமே உங்கள் இலவு யோகி வாழ்வாகும். ஓம் சாந்தி.